லேவியர் ஆகமம் அத்தியாயம் 14. பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, தொழுநோயாளியினுடைய சுத்திகரிப்பின் நாட்களில் அவனுக்குரிய விதிமுறைகள் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டுவரப்படவேண்டும். ஆசாரியன் முகாமிற்கு வெளியே போய் அவனுடைய தொழுநோய் சுகமாகிவிட்டது என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடிருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுருக்கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கிவர கட்டளையிடுவானாக. பின்பு ஆசாரியன் அந்தக் குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பானையிலுள்ள சுத்தமான தண்ணீரின்மேல் கொல்லச்சொல்லி, உயிருள்ள குருவியையும் கேதுருக்கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து, இவைகளையும் உயிருள்ள குருவியையும் சுத்தமான தண்ணீரின்மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே நனைத்து, தொழுநோய் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 முறை தெளித்து அவனை சுத்தம் செய்து உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடுவானாக. சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் உடைகளைத் துவைத்து தன் முடி முழுவதையும் சிரைத்து, தான் சுத்தமாவதற்காக தண்ணீரில் குளித்து, பின்பு முகாமிற்கு வந்து தன் கூடாரத்திற்கு வெளியே 7 நாட்கள் தங்கி, 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய முடி முழுவதையும் சிரைத்து, தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். அப்பொழுது சுத்தமாக இருப்பான். 8ஆம் நாளிலே அவன் பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 1 வயதுடைய பழுதற்ற 1 பெண்ணாட்டுக்குட்டியையும் உணவுபலிக்காக எண்ணெயிலே பிசைந்த 1 மரக்காலில் 1/3 பங்காகிய மெல்லிய மாவையும் 1 ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டுவரக்கடவன். சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அப்பொருட்களையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே யெகோவாவுடைய சந்நிதியில் நிறுத்தக்கடவன். பின்பு ஆசாரியன் 1 ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆழாக்கு எண்ணெயையும் குற்றநிவாரண பலியாக கொண்டு வந்து யெகோவாவுடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி, பாவநிவாரண பலியும் சர்வாங்க தகனபலியும் செலுத்தும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியைக் கொல்லக்கடவன். குற்றநிவாரணபலி பாவநிவாரணபலியைப் போல ஆசாரியனுக்கு உரியது. அது மகா பரிசுத்தமானது. அந்த குற்றநிவாரணபலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும், அவன் வலது கையின் பெருவிரலிலும், வலது காலின் பெருவிரலிலும் பூசுவானாக. பின்பு ஆசாரியன் அந்த ஆழாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் ஊற்றி, தன் இடது கையில் உள்ள எண்ணெயில் தன் வலது கையின் விரலை நனைத்து, தன் விரலினால் 7 முறை அந்த எண்ணெயில் எடுத்து யெகோவாவுடைய சந்நிதியில் தெளித்து, தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய வலது காதின் மடலிலும், அவன் வலது கையின் பெருவிரலிலும், வலது காலின் பெருவிரலிலும் ஏற்கனவே பூசியிருக்கிற குற்றநிவாரண பலியினுடைய இரத்தத்தின்மேல் பூசி, தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய தலையிலே ஊற்றி யெகோவாவுடைய சந்நிதியில் அவனுக்காக பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். ஆசாரியன் பாவநிவாரண பலியையும் செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவநிவிர்த்தி செய்து, பின்பு சர்வாங்க தகனபலியைக் கொன்று சர்வாங்க தகனபலியையும் உணவு பலியையும் பலிபீடத்தின்மேல் வைத்து அவனுக்காக பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அவன் சுத்தமாக இருப்பான். அவன் இவ்விதம் செய்ய முடியாத ஏழையாக இருந்தால், அவன் தன் பாவநிவிர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்றநிவாரண பலியாக 1 ஆட்டுக்குட்டியையும் உணவு பலிக்கு எண்ணெயில் பிசைந்த 1 மரக்கால் மெல்லிய மாவிலே 1/10 பங்கையும் ஆழாக்கு எண்ணெயையும் தன் தகுதிக்குத் தக்கபடி 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது, 1 பாவநிவாரணபலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகனபலியாகவும் செலுத்தும்படி வாங்கி, தான் சுத்திகரிக்கப்படும்படி 8ஆம் நாளில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே யெகோவாவுடைய சந்நிதியில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் குற்றநிவாரண பலிக்குரிய ஆட்டுக்குட்டியையும் அந்த ஆழாக்கு எண்ணெயையும் வாங்கி யெகோவாவுடைய சந்நிதியில் அசைவாட்டும் உணவு பலியாக அசைவாட்டி, குற்றநிவாரண பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியைக் கொன்று குற்றநிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி, அந்த எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் ஊற்றி, தன் இடது கையிலுள்ள எண்ணெயிலே தன் வலது விரலை நனைத்து, யெகோவாவுடைய சந்நிதியில் ஏழுமுறை தெளித்து, தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து, சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் குற்றநிவாரண பலியின் இரத்தம் பூசியிருக்கிற இடத்தின்மேல் பூசி, தன் உள்ளங்கையில் இருக்கிற மற்ற எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையின்மேல் அவனுக்காக யெகோவாவுடைய சந்நிதியில் பாவநிவிர்த்தி செய்யும்படி தடவி, பின்பு அவன் தன் பெலத்திற்கும் தகுதிக்கும் தக்கதாக காட்டுப் புறாக்களையாவது புறாக்குஞ்சுகளையாவது கொண்டு வந்து, அவைகளில் ஒன்றை பாவநிவாரணபலியும் மற்றொன்றை சர்வாங்க தகனபலியுமாக உணவுபலியோடே கூட செலுத்தி, இப்படியே ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக யெகோவாவுடைய சந்நிதியில் பாவநிவிர்த்தி செய்யக்கடவன் தன் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை சம்பாதிக்க முடியாத தொழுநோயாளியை குறித்த விதிமுறைகள் இதுவே என்றார். பின்னும் யெகோவா மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நான் உங்களுக்கு சொந்தமாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் சொந்தமான தேசத்தில் ஒரு வீட்டிலே பூசணத்தை நான் வரச்செய்தால், அந்த வீட்டிற்கு சொந்தமானவன் வந்து வீட்டிலே பூசணம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்கக்கடவன். அப்பொழுது வீட்டிலுள்ள அனைத்தும் தீட்டுப்படாதபடி ஆசாரியன் அந்த பூசணத்தை பார்க்கப் போகும் முன்னே வீட்டை காலி செய்து வைக்க சொல்லி, பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த பூசணம் இருக்கிற இடத்தை பார்க்கக் கடவன். அப்பொழுது வீட்டுச் சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரைவிட பள்ளமாக இருக்கக் கண்டால், ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை ஏழு நாட்கள் அடைத்து வைத்து, ஏழாம் நாளிலே திரும்பப் போய் பார்த்து பூசணம் வீட்டு சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால், பூசணம் இருக்கும் அந்த இடத்தின் கற்களை பெயர்க்கவும் பட்டணத்திற்கு வெளியே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டின் உட்புறம் சுற்றிலும் செதுக்கச் சொல்லி, செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்திற்கு வெளியே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் வேறே கற்களை எடுத்து வந்து அந்த கற்களுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக. கற்களை பெயர்த்து வீட்டை செதுக்கி புதிதாக பூசின பின்பு அந்த பூசணம் மீண்டும் வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்கக் கடவன். பூசணம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற பூசணம், அது தீட்டாயிருக்கும். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதின் கற்களையும் மரங்களையும் அதின் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்திற்கு வெளியே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் மாலைவரை தீட்டுப்பட்டிருப்பான். அந்த வீட்டிலே உறங்கியவன் தன் உடைகளைத் துவைக்கக் கடவன். அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் உடைகளைத் துவைக்கக் கடவன். ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த பூசணம் படரவில்லை என்று கண்டானேயாகில், பூசணம் நீங்கிவிட்டதால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்மானிக்கக் கடவன். அப்பொழுது வீட்டை சுத்திகரிக்க இரண்டு குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து, ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்திலுள்ள ஊற்று நீரின் மேல் கொன்று, கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து, இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் நனைத்து வீட்டின் மேல் ஏழு முறை தெளித்து, குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதுரு கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டை சுத்திகரித்து, உயிருள்ள குருவியை பட்டணத்திற்கு வெளியே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிரயாசித்தம் செய்யக்கடவன். அப்பொழுது அது சுத்தமாக இருக்கும். இது சகலவித தொழுநோய்க்கும் சொறிக்கும் உடைப்பூசணத்திற்கும் வீட்டுப்பூசணத்திற்கும் தடிப்புக்கும் அசருக்கும் வெள்ளைப்படருக்கும் உரிய விதிமுறை. தொழுநோய் மற்றும் பூசணம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு தொழுநோய்க்குரிய விதிமுறைகள் இதுவே என்றார்.